ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நம. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 54வது நாமா சுவாதீனவல்லபாயை நம. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னன்னாக்க, தன் வசப்பட்ட அன்புமிக்க நாயகனை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சிவனோட சக்தியானது தேவி அப்படிங்கிறது தெரியும். சக்தி அப்படிங்கிறது ஒரு குணமாக இருக்கிறதுனால அது தனிச்சு நின்று என்றைக்கு பரிமளிக்க முடியாதான். அது ஒரு பொருளை சேர்ந்து தான் இருக்கும். அந்த அது சார்ந்த பொருளானது சிவம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சக்தியும் சிவனை சேர்ந்தும் அவனுக்குள் அடங்கியும் இருப்பாள் அப்படிங்கிறதும் ஒரு தாத்பரியமாக சொல்லப்படுது. சிவனுடைய ஹிருதயத்தில் சக்தியும் சக்தியோடைய இயக்கத்தினால் சிவனும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்குள் ஒன்று ஒரு தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் வாஸ்தவத்தில் சிவன் அம்பாளுக்கு வயப்பட்டவரான். தனது இயக்கங்களுக்கு தேவியுடைய உதவி தான் எப்பயும் நாடுவார் அப்படிங்கிற ஒரு தாத்பரியமும் இருக்குது. இதைத்தான் ஆதிசங்கர் பகவத் பாதால் சவுந்தரநகரி முதல் ஸ்லோகத்தில் சிவசக்தியா யுக்தோ யதிபவதி சக்த புரபவிதம் அப்படின்ற அந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக அணுகியிருப்பார். சாதாரண பழக்கத்தில் கூட யாருக்காவது ஒன்றும் செய்ய முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டானக்க சிவனேன்னு இது அப்படின்னு சொல்லுவா, வழக்கத்தை சொல்கிற வழக்கொண்டு. அதனால் சிவன் அப்படிங்கிறது ஒரு அசையாத பொருள். ஆனால் அந்த அசையாத பொருளுக்குள்ளே அசைய வைக்கக்கூடிய ஒரு பொருளாக சக்தியை அம்பாள் பரிமளிக்கிறார். அம்பாளுடைய அருளால் தான் ஸ்திரீகள்லாம் பதிகள் அடைகிறார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டாக சசிதேவி இந்திரனை அடைஞ்சதும் ருக்மணி தேவி கிருஷ்ணன் அடைஞ்சதும் தேவியை வழிபட்டதாலும் அவளுடைய அனுகிரகத்தினாலுமே நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் தன்னுடைய விரும்பிய பதியை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வழி அம்பாள் ஏற்படுத்தின்றா. அதே மாதிரி அம்பாளை வழிபடுறவாளுக்கும் அவர்கள் விரும்பிய அந்த பதியை வந்து நாயகனை அடையிறதுக்கான ஒரு அருளை செய்வாளாம் அப்படின்னு நாமால் அழகாக சொல்லப்படுறது. அடுத்த நாம சுமேரு மத்திய சிங்கஸ்தாயே நம. இந்த நாமாவோடைய அர்த்தம் என்னென்னக்க, மேரு பருவத்தின் நடுவில் இருக்கும் சிகரத்தில் இருப்பவள். அம்பாளுடைய அந்த ஸ்ரீநகரம் அப்படிங்கிறது இங்கே இருக்கனக்க மேரு பருவத்து மேலே இருக்கான். சுமேரு இன்னும் தங்கமலை, அது உலகத்தை தாங்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்குது. இதற்கு மத்தியில் ஒரு முக்கோணம் போல் மூன்று சிகரங்கள் இருக்குது. அந்த மூன்று சிகரங்களுக்கும் நடுவே அதோட உயர்வாக நான்காவதாக ஒரு சிகரம் இருக்கான். அந்த சிகரம்தான் தேவி உறையும் ஸ்ரீநகரம் அப்படின்னு இந்த நாமாவில் சொல்லப்படுறது. அடுத்த நாம ஸ்ரீமன் நகர நாயிகா, ஸ்ரீமன் நகர நாயிகாயி நம. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னென்னக்க, ஸ்ரீநகரத்தின் நாயகி. ஸ்ரீநகரம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் லக்ஷ்மி வித்யா நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியோட இருப்பிடம். அதோட அதிபதியாக அம்பாள் இருக்கா. அதாவது ருத்ரயாமரத்தில் சொல்லபடி சுதா சமுத்திரத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகரம். ஸ்ரீமன் நகரம் அப்படிங்கிறது அதற்கு இன்னொரு பேர் உண்டு, ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிற பொருள் கொள்ளலாமா. அதனால் இந்த ஸ்ரீமன் நகர நாயிகா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் ஸ்ரீசக்கர நாயிகா அப்படின்னு பேரான். அடுத்த நாம சிந்தாமணி கிருஹானந்தஸ்தாயின் மக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னென்னக்க, சிந்தாமணிகளால் நிர்மாணிக்கப்பட்ட வீட்டில் இருப்பவள் அப்படி அர்த்தம். அதாவது சிந்தாமணி அப்படிங்கிற ரத்னமானது மனம் நினைப்பதை அது அப்படியே தந்து அருளக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது. பல சிந்தாமணி ரத்னங்களை கொண்டு அமைக்கப்பட்ட மாளிகை சிந்தாமணி கிரகம், அதில் வசிப்போல் அர்த்தமா. இந்த சிந்தாமணி அப்படின்னு சொல்லப்படுறது அம்பாளுடைய மந்திர அக்ஷரங்கள், பீஜங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த பீஜங்களால் தான் அம்பாளுடைய அந்த கிரகமானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதை சூட்சமாக சொல்கிறா. மனம் நினைப்பதை தந்தருளும் சக்தியான அந்த சிந்தாமணி கிரகம் அப்படிங்கிறது அம்பாளுடைய மந்திர பீஜாட்சரங்கள் தான். நம்ம நினைத்த மார்த்தத்திலேயே நமக்கு நம்மளுடைய அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மந்திர பொருளாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த நாமாவில் சொல்ல வர. அடுத்த நாம பஞ்சபிரம்மாசனஸ்திதாயே நம. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னக்கா, ஐந்து பிரம்மங்களாலான ஆசனத்தில் அமர்ந்திருப்பவள். பரா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் எப்படி ஆசனத்தில் வீட்டிற்கானக்க, அவளுடைய கட்டிலுடைய நான்கு கால்கள் அதனுடைய அவள் அமர்ந்திருக்கக்கூடிய பலகை, இது ஐந்தும் தான் பஞ்சபிரம்மம் சொல்லப்படுது. அந்த நான்கு கால்களும் முறையே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் நான்கு கால்களாக இருக்கா. மஞ்சப்பலகாயாக வந்து சதன் இருக்காராம். இந்த ஐந்து பிரம்மங்கள் பரபிரம்மம், இந்த உலகை மாற்றுவதற்கான இச்சைப்பட்டவுடன் ஏற்படும் அதன் மாறுதல்களை இந்த ஐவர் முறையை சிருஷ்டி, சிதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம் அப்படிங்கிற ஐந்து தொழிலில் புரிவர். இவர்கள் முறையே தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு திக்குகளும் கட்டில் கால்களாக மேலே உள்ள பலகை சதாசிவராகவும் அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஐந்து பேரும் சதா கண்மூடியே தேவியோட தியானத்தை ஏற்படுறாளாம். அதனால் அந்த எப்பயுமே அந்த பிரம்ம நிலையில் இருக்கிறதுனால அவளை பஞ்சபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறா. இவர்கள் கட்டில் கால்களாக இருக்க காரணம் அப்படியாவது அம்பாளுடைய சமீபத்தில் இருந்து கொண்டு அத்தியந்த சாமீபிய சேவை அப்படின்னு அம்பாளுக்கு எப்பயுமே சேவை செய்கிறதுக்காக கட்டில் கால்களாகவும் மஞ்ச பலகாயும் இந்த பஞ்சபிரமும் அமைந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியில் சொல்லப்படுறது. அடுத்த நாமா மகாபத்மாடவி சம்ஸ்தாயே நமக. இந்த ராமாவுடைய அர்த்தம் என்னன்னாக்க, பெரிய தாமரை காட்டில் வசிப்பாள். இந்த தாமரை காடானது சிந்தாமணி கிரகத்தின் நடுவில் உள்ளது. அதாவது சூட்சமமாக யோகசூத்திரமாக சொல்லும்பொழுது பிரம்மரந்திரத்தில் நம்மளுடைய சிரசில் உச்சி சிரசுக்கு மேலே ஓட்டுக்கு கீழே நம்மளுடைய அந்த கபாலம் சொல்லக்கூடிய ஓட்டுக்கு கீழே 1000 இதழ்கள் கொண்டு தாமரையில் வசிப்போம்னு அர்த்தம். அம்பாள் அங்கே தான் சூட்சமாக வரைகிறா அப்படின்னு யோகசூத்திரங்களில் சொல்லப்படுறது. மகாபத்மம் அப்படின்னாக்க ஒரு சிறந்த யானை இனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதனால் யானைகள் நிறைந்த காடு அப்படின்னு சொல்லலாம். அந்த யானைகள் நிறைந்த காடு அப்படிங்கிறது திருவானைக்கா க்ஷேத்திரமாக, அதில் உறைபோல் அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு இந்த அகிலாண்டேஸ்வரியும் இதில் அழகாக தத்துவமாக சொல்லப்படுறா. அந்த க்ஷேத்திரமும் இதில் சொல்லப்படுறது. அடுத்த நாம கதம்ப வனவாசினியை நமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னக்க, கதம்ப மர காட்டில் வசிப்பவள். இந்த சிந்தாமணி கிரகத்தை சுற்றி ஒரு பெரிய மணிமண்டபம், அதனை சுற்றி கதம்ப மர காடு இருக்குது அப்படின்னு ஒரு சூட்சமாக சொல்லப்படுறது. அதில் வசிப்பவளாம். ஸ்ரீபுரத்தில் நம்ம 25 தத்துவங்களை பற்றி சொல்லிட்டு வருவோம். அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண வரும்போது உலோகங்கள், ரத்னங்கள் இவற்றாலான 25 மதில்கள், அதாவது பிரகாரம் சொல்லுவோம், அந்த பிரகாரங்கள்லாம் இருக்கும். அதில் சொர்ணமயம், ரஜதமயம் அப்படின்னு தங்கம் வெள்ளி 2 மதில்கள் இருக்கும். அந்த 2 மதில்களுக்கு நடுவில் இந்த கதம்பவனம் அப்படின்னு இருக்கிறதா சூட்சமாக சொல்லப்படுது. மதுரை க்ஷேத்திரத்துக்கு கதம்பவனம் அப்படின்னு பேர். அங்கு உறையும் தேவியானவள் மீனாட்சி அப்படிங்கிற பெயரை கொண்டவள். இங்கே அம்பாளை வந்து மீனாட்சி தேவியாகவும் இந்த க்ஷேத்திரத்தை மதுரையாகவும் உருவப்படுத்துகிறார். அடுத்த நாமாவானது சுதாசாகர மத்தியஸ்தாயே நமக. இந்த நாமாவோடைய அர்த்தம் என்னக்க, அமிர்தக்கரடலின் மத்தியில் வசிப்பவள் அப்படின்னு அர்த்தம். இந்த அமிர்த சாகரம் அப்படிங்கிறது பல இடங்களில் இருக்கிறதா கூறப்படுறது. ருத்ரயாமலத்தில் அம்பாளுடைய இருப்பிடமான சிந்தாமணி கிரகம் தான் இந்த அமிர்த கடல் உள்ளது அப்படிங்கிறத உருவப்படுத்துகிறா. இந்த மாதிரி நமது சரீரத்தில் சிரசில் உள்ள சகசிரார பத்மத்தில் தான் இந்த சந்திரமண்டலம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் பிந்துஸ்தானத்தில் வந்து அம்பாள் அந்த அமிர்த கடலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாத்பரியம் இருக்குது. சௌந்தரநகரில் கூட சுதாசாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமிர்த கடலை பற்றி 8வது ஸ்லோகத்தில் ஆதிசங்கர் பகவத்பாதால் வர்ணனையாக சொல்கிறேன். சுதா சிந்தோர் மத்தியே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் இந்த சுதாசாகரத்தை ரொம்ப அழகாக விவரமாக சொல்லியிருப்பார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த நாமாவானது காமாட்சியை நமக. இதனுடைய அர்த்தம் என்னென்னக்க, அழகான கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். கா அப்படின்னா சரஸ்வதி, மா அப்படின்னா லக்ஷ்மின்னு அர்த்தமா. இவர்களை கண்களாக கொண்டனால காமாட்சின்னு பெயராம். காமேஸ்வரனையே கண்ணாக உடையவள் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கான். பக்தர்களுக்கு தன் கண்களாலேயே சகல விதமான அபீஷ்டங்களும் தருவள் அப்படிங்கிறதுனால காமாட்சின்னு பெயராம். இதில் காஞ்சி க்ஷேத்திரம் சொல்லப்படுறது க்ஷேத்திரமாக. இதில் அம்பாள் காமாட்சியாக உருவப்படுத்தப்படுறா. பரமசிவன் கோபக்கண்ணால் எரிக்கப்பட்ட காமனை தன் பார்வையினால் உயிர் பெற செய்தனால் காமாட்சின்னு ஒரு பெயர் பெற்றலாம். இந்த மாதிரி காமாட்சி அப்படிங்கிற ஒரு நாமாவுக்கு வாக்தேவதைகள் இவ்வளவு அர்த்தங்களை இதில் அழகாக சொல்ல வரா. அடுத்த நாமா காமதாயினியை நமக. இந்த நாமாவோட அர்த்தம் என்னக்க, விரும்பியதை வழங்குவோள். காம அப்படிங்கிற வார்த்தைக்கு காமேஸ்வரரை தன் பக்தர்களுக்கு, தாயினி அப்படின்னாக்கா கொடுப்பவளாம். அதாவது பக்தர்களை காமேஸ்வரரை அடைந்து அவராய் இருக்கும் தன்மையை அடைய செய்வோளாம். அந்த சிவபெருமான்கிட்ட வந்து அந்த காமேஸ்வரன்கிட்ட போய் பக்தியை செலுத்தி அவர் மூலியமாக முக்தியை பெறத்துக்கு அம்பாள் ஒரு வழியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லப்படுறது. இன்னொரு அர்த்தமாக காம அப்படின்னா மன்மதன், திகதி அப்படின்னா நாசமம். அதனால் அந்த காமதாயினி அப்படின்னாக்க மன்மதனை நாசம் செஞ்ச ஈசனுக்கு பத்னியானவள் அப்படின்னு அர்த்தமாக. இன்னொரு அர்த்தமாக காமத அப்படின்னாக்க சிவன், அவருடைய மங்களத்தோடு கூடியவள் அப்படிங்கிறனால காமதாயினி அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரி அம்பாளுடைய இந்த காமதாயினி அப்படிங்கிற ஒரு நாமாவுக்கு மூன்று அர்த்தங்கள் விதவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை வாக்தேவதைகள் ரொம்ப அழகாக அம்பாளுடைய இந்த நாமாக்கள்லாம் வர்ணிக்கிறார். மேலே அர்த்தங்களாக சொல்லப்பட்ட பத்து நாமாக்களில் எட்டு நாமாக்கள் ஒரு விசேஷ தன்மை வாங்கினது. என்னன்னாக்க அந்த எட்டு நாமாக்களும் அம்பாளுடைய ஸ்தான மகிமையை பற்றி சொல்கிறது. அதில் 61, 62, 63 அந்த மூன்று நாமாக்களும் சுதாசாகர் மத்தியஸ்தா, காமாட்சி, காமதாயினி அப்படிங்கிறத தனித்தனி நாமாவும் சொல்லலாம். பாஸ்கராயருடைய பாஷ்யத்தில் அதை ஒரே நாமாவும் சொல்கிற சுதாசாகர் மத்தியஸ்தா, காமாட்சி, காமதாயினி அப்படின்னு சேர்த்தே சொல்கிற மாதிரியும் அனுசரிக்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதனால் இந்த பத்து நாமாவுக்கும் அம்பாளுடைய ஸ்தான மகிமையே வந்து ஒரு விசேஷத்தன்மையாக சொல்லப்படுறது. அதனால் இதனுடைய தாத்பரியமும் என்ன அப்படின்னாக்க, இதனுடைய மந்திரம் என்ன அப்படின்னாக்க, பஞ்சதசி குரு மூலமாக உபதேசம் ஆனவாள்லாம் பஞ்சதசி மந்திரத்தை அனுசரிக்கணும், ஷோடசியாக இருக்கிறவா ஷோடசி மந்திரத்தை அனுசரிக்கணும். இந்த பத்து நாமாவுக்கும் பஞ்சதசியும் ஷோடசிக்கும் சமஷ்டியாக என்ன பலன்கள் குரு மூலியமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கோ அந்த பலன்கள் இந்த நாமாக்களை சொல்கிறதுனால சித்திக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த நாமாக்கள்லாம் அந்த வசன்யாத அஷ்டசித்திகள் எப்படி சொல்லியிருக்காலும் இந்த பத்து நாமாக்களையும் அம்பாளுடைய ஸ்தான மகிமையை உணர்ந்து அந்த நாமாக்களை ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.